அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு. ஆண்டின் பொதுக்காலம் நான்காம் ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம் எரேமியா புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 4-5 மற்றும் 17-19 முடிய. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு, தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறை வாக்கினராக உன்னை ஏற்படுத்தினேன். நீயோ உன் எடையை வரிந்து கட்டிக்கொள். புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கமுறாதே, இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கமுறச் செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 71.
இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, வசனங்கள் 4-13 முடிய. சகோதர சகோதரிகளே, அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கூடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வராது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போகும், பரவச பேச்சும் கொடையும் ஒளிந்து போகும், அறிவும் அழிந்து போகும், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது, நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும் உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒளிந்து போகும். நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தை போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்களாய் காண்கிறோம், ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன், அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 21-30 முடிய. இயேசு தொழுகை கூட்டத்தில் இருந்தவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என்று கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரே, உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நாமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ராயலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ராயலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவைச் சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து அங்கிருந்து நழுவி சென்று விட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இனி இதயங்களே, இறைவனால் அழைக்கப்பட்ட இறைவாக்கினர் அனைவரும் ஒரே விதமான பணியினை செய்தவர்கள் அல்ல. மாறாக தாங்கள் வாழ்ந்த சூழ்நிலை மற்றும் மக்களின் மனநிலை ஆகியவற்றிற்கு ஏற்ப வித்தியாசமான பணிகளை செய்தவர்கள். ஒரு சிலர் மக்களின் குற்றங்களை இடித்துரைப்பவர்களாகவும், வேறு சிலர் நாடு கடத்தப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறுபவர்களாகவும், இன்னும் சிலர் மக்களை மனமாற்றத்திற்கு அழைக்கக்கூடியவர்களாகவும் இருந்தனர். இருப்பினும் எல்லா இறைவாக்கினர்களுக்கும் இருந்த பொதுவான அம்சம், நோக்கம் ஒன்றை விவிலியத்தில் நாம் பார்க்க முடியும். அது இறைவனின் துணை மற்றும் வழிகாட்டுதலோடு புதிய உலகை படைக்கும் பணி. இறைவாக்கினர்கள் அனைவரும் மக்களை புதிய வாழ்வுக்கு அழைத்தவர்கள். தலை சிறந்த பண்பாகிய அன்பை அடிப்படையாக கொண்ட புதிய உலகத்தின் மக்களாக வாழ அழைப்பு விடுவித்தவர்கள். இஸ்ரேல் மக்கள் தங்கள் பாவத்தின் காரணமாக வழிதவறி சென்றபோது இறைவன் செய்த உடன்படிக்கையை அவர்கள் கண்முன் நிறுத்த அவர்களை மனமாற்றத்திற்கு அழைத்தவர்கள். இறையியலார் மைக்கேல் அமலதாஸ் இக்கருத்தை கீழ்கண்டவாறு சுட்டிக்காட்டுகின்றார். அதாவது, இறைவாக்கினர் என்பவர் புதிய உலகை தன் கண்முன் கொண்டு செயல்படுபவர். இந்த புதிய உலகம் என்பது ஏற்கனவே கடந்து போன சிறந்த நாட்களை சுட்டிக்காட்டுவது அல்ல. அதாவது, பழம் பெருமையை பேசிக் கொண்டிருப்பது அல்ல. மாறாக புதிதாக உருவாக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இதன் பொருட்டு கடவுளின் வாக்குறுதியை அடிப்படையாக கொண்ட நம்பிக்கை கலந்த மன உறுதியுள்ள மக்களாக செயல்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு யூதர்களிடம் சமத்துவம் நிறைந்த புது உலகை சுட்டிக்காட்டுகின்றார். தாங்கள் மட்டும் சிறந்தவர்கள், இறைவனிடம் மீட்பை பெற தகுதி உள்ளவர்கள் என குறுகிய மனப்பான்மையோடு இருந்த யூதர்களிடம் புற இனத்தவர்களாகிய நாமான் மற்றும் சரப்தா ஊர் கைம்பன் ஆகியோர் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக விளங்கியதை சுட்டிக்காட்டுகிறார். அனைத்து மனிதர்களையும் வேறுபாடு கருதாமல் சமமாக மதிக்கும் புதிய உலகை யூதர்களுக்கு சுட்டிக்காட்ட முனைகின்றார். இறை வாக்கினர்களாக அழைக்கப்படும் நாமும் நீதி நியாயம் நிறைந்த சமத்து உலகை கண்முன் கொண்டு அதை உருவாக்கும் பணியில் ஈடுபட அழைக்கப்படுகின்றோம். மனித வாழ்வு என்பது 10:11, 10:4 என்ற மனப்பான்மையுடன் சராசரித்தனமாக வாழப்படுவது அன்று. மாறாக வித்தியாசமான உயிரோட்டமான மனிதநேய மதிப்பீடுகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய வகையில் வாழப்படக்கூடிய ஒன்றாகும். இப்படிப்பட்ட இறைவாக்கினர்கள் பலர் நமது மத்தியில் இருந்திருக்கின்றார்கள், இருக்கின்றார்கள். மதுரையில் மக்களுக்கு பணி செய்ததன் காரணமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட லீலாவதி, மும்பை நகரில் அரசியல்வாதிகளின் எதிர்ப்பையும் மீறி துணிவோடு ஆக்கிரமிப்புகளை அகற்றிய காவல்துறை அதிகாரி கைரனார், பள்ளியில் நேர்மையாக செயல்பட்டதற்காக நிர்வாணமாக்கப்பட்டு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டு இன்னும் பல துன்பங்களுக்கு உள்ளான அருட்பணியாளர் கிறிஸ்துதாஸ் போன்றவர்கள் ஒரு சில உதாரணங்களே. 20 வயதில் இறைவாக்கு பணிக்கு அழைக்கப்பட்ட இறைமியா தன்னுடைய பணியின் பொருட்டு தொடர்ச்சியாக பல துன்பங்களை சந்தித்தார். சொந்த உறவினர்களால் நிராகரிக்கப்பட்டார், குருக்களால் துன்புறுத்தப்பட்டார், சக இறைவாக்கினர்களால் எதிர்க்கப்பட்டார். யோசியா, யோயாக்கின், செதேக்கியா என்ற 3 அரசர்களால் துன்புறுத்தப்பட்டார், பாழும் கிணற்றில் தள்ளப்பட்டார், பல சூழ்ச்சிகளுக்கு இரையானார், நாடு கடத்தப்பட்டார். இயேசுவும் தம்முடைய இறைவாக்கு பணி காரணமாக சொந்த இன மக்களாலே நிராகரிக்கப்பட்டதை இன்றைய நற்செய்தி சுட்டிக்காட்டுகிறது. இருப்பினும் இருவருமே இறைவனின் துணையை வாழ்வின் இறுதி வரை உணர்ந்தனர். வாழ்வில் அவ்வப்போது இறைவனால் கைவிடப்பட்டது போல உணர்ந்தாலும் மற்ற நேரங்களில் இறைவன் தங்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்தியதை உணர்ந்தார்கள். நாமும் இறைவாக்கினர்களாக செயல்பட்டு புதிய உலகை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டோம் என்றால் துன்ப துயரங்களும் வேதனை சோதனைகளும் நிச்சயமாக உண்டு. நிராகரிப்புகளும் நிபந்தனைகளும் தாக்குதல்களும் தர்ம சங்கடங்களும் நிச்சயம் பின்தொடரும். ஆனால் இவற்றிற்கு மத்தியிலும் இறைவன் நமக்குள் இருந்து செயல்படுவதை உணர்வோம். குத்துச்சண்டை போட்டியில் விளையாடும் வீரர்கள் எல்லா வலிகள் மற்றும் தாக்குதல்களை மன உறுதியோடு தாங்கிக் கொண்டு வெற்றியை நோக்கி பயணிப்பது போல் நமது வாழ்வில் துன்ப துயரங்களை மன உறுதியோடு தாங்கிக் கொண்டு புதிய உலகை உருவாக்கும் பணியில் ஈடுபட நாம் அழைக்கப்படுகின்றோம். நீதி நிறை வீதிகளையும் சாதியற்ற சமூகத்தையும் சூதில்லா உலகினையும் தீதில்லா குடும்பங்களையும் மோதமறுக்கும் மதங்களையும் பீதியற்ற உள்ளங்களையும் உருவாக்க முனைந்திடுவோம், உலகினையே உயர்த்திடுவோம்.
அன்பின் இறைவா, உமது வார்த்தைகளால் நிரப்பப்பட்ட நாங்கள் இந்த வாரம் முழுவதும் உமக்கு உகந்த செயல்களால் உம்மை நிறைவிக்க மனம் தாரும். எமக்கு எப்போதும் அமைதியான மற்றும் சமாதானமுள்ள மனநிலையை அளித்தருளும். நாங்கள் ஒரு பொறுப்பான குடும்ப தலைவனாக, தலைவியாக, மகனாக, மகளாக இருந்து அனைவரும் சேர்ந்து உமக்கு உகந்த அன்பு குடும்பமாக வாழ அருள் புரியும். வேறு எந்த குடும்பங்களின் அமைதியையும் ஒற்றுமையையும் குலைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் ஈடுபடாமல் இருக்கும்படி எங்களை காத்தருளும். எங்களை வழிநடத்தும் திருமறை சகோதர சகோதரிகளை நீர் பேணி காத்தருளும். உமது நற்செய்தியை சிறப்பாக எடுத்து சொல்லும் ஞானத்தை அவர்களுக்கு தந்தருளும். நாங்கள் எங்களுக்கு வரும் வீண் கோபத்தை தவிர்க்கவும் அதீத ஆசை கொள்ளாதவர்களாகவும் எல்லோரையும் அன்பு செய்பவர்களாகவும் எளியோரை பாரபட்சம் பார்க்காமல் ஆதரிப்பவர்களாகவும் வீண் பெருமைகளுக்கு ஆசைப்படாதவர்களாகவும் எல்லா வகையிலும் உமது சித்தத்தை அறிய முற்பட்டு அதை நிறைவேற்றுபவர்களாகவும் இருக்க அருள் புரியும். ஆமென்.
அன்பே என்றானவா.
நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manave.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manave.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.